காலஞ்சென்ற விகடன் குழுமத் தலைவர் எஸ் பாலசுப்ரமணியனுக்கு வயது 79. வணிகவியல் பட்டதாரியான இவர் தனது தந்தையும் பிரபல திரைப்பட தயாரிப்பாளரும் இயக்குநருமாகிய எஸ் எஸ் வாசன் நிறுவிய ஆனந்த விகடன் பத்திரிகையின் நிர்வாகக் குழுவில் 1950களின் மத்திய பகுதியில் இணைந்தார். தந்தையின் மறைவுக்கு பிறகு ஜெமினி திரைப்பட தயாரிப்பு நிறுவனம் மற்றும் விகடன் பத்திரிகை ஆகியவற்றின் தலைவராக இவர் பொறுப்பேற்றார். இருந்தும் 1987 விகடன் இதழில் அரசியல்வாதிகள் பற்றி வெளியான கேலி சித்திரம் தொடர்பாக தமிழக சபாநாயகருடன் இவருக்கு ஏற்பட்ட முதல்தான் ஜெமினி ஸ்டுடியோ அதிபர் எஸ் எஸ் வாசனின் மகன் என்பதை மீறிய அடையாளத்தை இவருக்கு ஏற்படுத்தி கொடுத்தது. விகடன் இதழில் இடம்பெற்ற கேலி சித்திரத்தால் கோபமடைந்த சபாநாயகர் பி எச் பாண்டியன் ஆனந்த விகடன் ஆசிரியராக இருந்த பாலசுப்ரமணியனுக்கு சம்மன் அனுப்பி அது தொடர்பில் விகடன் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். பாலசுப்ரமணியம் அதற்கு மறுக்க அவரை 3 மாத காலம் சிறைக்கு அனுப்பினார் சபாநாயகர். இதற்கு எதிராக நீதிமன்றத்தை அணுகினார் பாலசுப்ரமணியன். இந்த வழக்கு குறித்து விவரிக்கின்றார் பத்திரிகையாளர் ஞானி.
பத்திரிகையில் வெளியிட்ட ஒரு சாதாரணமான ஒரு நகைச்சுவை துணுக்கை பி எச் பாண்டியன் தவறாக எடுத்துக்கொண்டு மிக மோசமான ஒரு கடும் நடவடிக்கை அவர் எடுத்தது எல்லோரும் எதிர்த்தோம். அவ்வாறு நடவடிக்கை எடுத்தால் அது ஒட்டுமொத்தமாகவே பத்திரிகை துறையே அரசை பற்றி எந்த விமர்சனம் செய்யாமல் முடக்கிவிடும் என்று அரசியல் ரீதியாக எதிர்பார்த்திருந்தார்கள். ஆனால் பாலசுப்ரமணியம் அவர்கள் காட்டிய துணிவும் உறுதியும் அதை முறியடித்து விட்டனர். அவர் அதை எதிர்த்து சிறைக்கு செல்வதற்கு தயங்கவில்லை. 2 நாள் சிறையில் இருந்த பிறகுதான் அவர் வந்தார். அதன் பிறகும் அந்த வழக்கை அவர் தொடர்ந்து நடத்தி இறுதியிலாக அவரை அவ்வாறு கைது செய்தும் அனுப்பியதும் தவறு என்று நீதிமன்ற தீர்ப்பை பெற்று அதுக்கு நட்டையீடாக ஒரு தொகையும் கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தை அரசுக்கு ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு அவர் செய்தார். அந்த நட்டையீடு தொகை கூட ஒரு அடையாளத் தொகையாக குறிப்பிடப்பட்டது. அவர்களை காசாக்கிக் கொள்ளவில்லை. அந்த காசோலையை அவர் ஒரு சட்டமிட்டு படமாக்கி அவருடைய அறையிலே மாட்டி வைத்திருப்பார். ஒவ்வொருவர்களுக்கெல்லாம் எப்படி பத்திரிகை துறையினர் தங்கள் போராட்டத்திற்காக தங்கள் உரிமைகளுக்காக போராட வேண்டும் என்பதற்கு ஒரு அடையாளமாக அவருடைய அறையிலே அந்த காசோலையுடைய படம் இப்போது மாட்டப்பட்டிருக்கும்.
தன்னுடைய தந்தை எஸ் எஸ் வாசனை போலவே பாலசுப்ரமணியமும் சில திரைப்படங்களை தயாரித்திருக்கின்றார். ஜெயகாந்தன், சுஜாதா உட்பட பல தமிழ் கதாசிரியர்களை ஊக்கப்படுத்தி அவர்களுக்கு களம் அமைத்து கொடுத்திருக்கின்றார். ஆர்வமுடைய இளைஞர்கள் இதழியல் துறைக்கு வர வேண்டும் என்ற நோக்கில் இவர் துவக்கி செயல்படுத்திய மாணவர் பத்திரிகையாளர் திட்டத்தின் காரணமாக 100 செய்தியாளர்கள் உருவாகியிருக்கின்றனர். இதுகுறித்து மாணவர் பத்திரிகையாளர் திட்டத்தின் கீழ் விகடனில் தன்னுடைய செய்தி பணியை துவக்கிய பிபிசியின் அன்பரசன்,
நான் இன்றைக்கு பத்திரிகை துறையில் வந்து வர்றதற்கு முக்கியமான காரணம் விகடன் நிறுவனமும் அதன் ஆசிரியர் வந்து பாலசுப்ரமணியம் அவர்களும் தான். அந்த காலகட்டத்தில் 80களுடைய பிற்பகுதி 90களில் வந்து பத்திரிகையாளராக பணியாற்றுவதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. அப்போ இந்த விகடன் மாணவ பத்திரிகையாளர் திட்டம் தான் சிறு சிறு ஊர்களிலிருந்து கூட மாணவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு பயிற்சி கொடுத்து பத்திரிகையாளர் ஆக்கி அதில் முக்கியமான பங்கு வந்து விகடன் ஆசிரியருக்கு தான் சேரும். அவங்க வந்து ஒரு பயிற்சி முகாம் நடத்துவாங்க வெட்ராஸில் வந்து. அதில் நானே வந்து பங்கு பெற்றிருக்கிறேன். அதில் வந்து 4 நாளும் வந்து அவர் பக்கத்திலே இருந்து பத்திரிகை துறையில் என்னென்னலாம் நீங்கள் செய்யணுன்றதை பற்றி விளக்கி சொல்வார். அந்த மாணவ நிருபர்கள் அனைவரோடும் கலந்து பழகுவார். அவர் அன்னைக்கு சொன்ன கருத்துக்கள் தான் நான் இன்றைக்கும் பிபிசியில் அந்த அடிப்படையான கருத்துக்கள் அதே தான் இன்றைக்கி பிபிசிலையும் பார்க்குறேன். அதாவது 2 தரப்பையும் கேட்டு எழுதி போடணும். அவதூறு வழக்குகள்லாம் மிகுந்த எச்சரிக்கையாக இருக்கணும். யாருக்கிட்டையும் வந்து நம்ம எந்த விதமான வந்து கையூட்டோ எதுவும் பெறக்கூடாது. இதெல்லாம் வந்து அவர் அன்றைக்கே வந்து ரொம்ப விளக்கி சொன்னார். இது தவிர தனிப்பட்ட முறையில் அவர் பல்வேறு நபர்களுக்கு உதவி செஞ்சுருக்காரு. ஆனால் அதை பற்றி அவர் தனக்கு விளம்பரம் தேடிக்கலை. உதாரணமாக சொல்லப்போனால் நான் வந்து ஒரு 91-92 நினைக்கிறேன். அப்போ வந்து ஒரு பெண்மணி வந்து தன்னுடைய மகளுக்கு இருதய நோய், நீங்கள் வந்து உதவி செய்ய முடியுமான்னு ஆனந்த விகடனுக்கு ஒரு உதவி கேட்டு எழுதியிருந்தாங்க. இவர் என்னை கூப்பிட்டு நீங்கள் போய் இதை போய் பார்த்துட்டு வாங்க என்னான்னு விசாரிச்சுட்டு வாங்கன்றாரு. நான் நினச்சேன் அது ஒரு நியூஸ் ரிப்போர்ட் மூலம் தெரியுது. நான் போய் அந்த குடும்பத்தை பார்த்தேன், மருத்துவர்களை பார்த்தேன். அவங்களுடைய கோரிக்கை வந்து உண்மையிலே நியாயமானதாக இருந்ததுன்னு வந்து நான் ஒரு ரிப்போர்ட் எழுதி கொடுத்தேன். நான் அதை பற்றி மறந்துட்டேன். ஆனால் 1 மாதம் கழித்து அந்த அம்மா வந்து விகடனுடைய அலுவலகத்தை வாசலில் நின்றுட்டு இருந்தாங்க. அந்த ரிசப்ஷனில் பேசிகிட்டு இருந்தாங்க. என்னை பார்த்தவொடனே கண்ணீர் விட்டு அழுதாங்க. இந்த மாதிரி என்னுடைய மகள் வந்து இன்றைக்கி நல்லபடியாக இருக்கிறா, மருந்துலாம் கொடுக்குறாங்க, அது நீங்கள் தான் காரணம்னு. இது நான் இல்லைம்மா, அது வந்து ஒருவேளை ஆசிரியர் தான் கொடுத்துருப்பாருன்னு எனக்கே விவரம் தெரியாது. பிறகு என்னென்னு பார்த்தா விகடன்லேருந்து அவங்களை தொடர்பு கொண்டு அவங்களுடைய மருந்து செலவு எவ்வளவோ அந்த மருந்து சீட்டை கொண்டு வந்து விகடன் அலுவலகத்தில் கொடுத்தா விகடன் ஊழியர் போய் மருந்து வாங்கிட்டு வந்து அவங்க கையில் கொடுத்துருவார். ஒவ்வொரு மாதமும் அது மாதிரி நடந்தது. நான் இதை வந்து மற்ற நிருபர்களோட பேசும்பொழுது அவங்களும் சொன்னாங்க, இந்த மாதிரி அவர் இது பண்ணியிருக்கிறாரோ அதை பண்ணியிருக்கிறாருன்னு. அப்போ தான் தெரிஞ்சது இவர் தனிப்பட்ட முறையில் பல்வேறு நபர்களுக்கு உதவி புரிஞ்சிருக்காரு. ஒரு பத்திரிகையாளரை மட்டும் இல்லாமல் ஒரு தனிப்பட்ட முறையிலையும் அவன் வந்து அவர் ஒரு சிறப்பான வாழ்க்கை வாழ்ந்தார்ன்னு தான் நான் சொல்வேன்.
பிபிசி உலக செய்தி தொலைக்காட்சியில் தற்போது பணியாற்றுகின்ற அன்பரசன், இதழியல் தவிர சென்னைக்கு அருகே படப்பையில் இருக்கின்ற காய்கறி பண்ணையிலும் அரிய வகை பறவைகளை வளர்ப்பதிலும் பாலசுப்ரமணியன் தன்னுடைய நேரத்தை செலவிட்டார். மறைந்த பாலசுப்ரமணியனின் விருப்பத்திற்கேற்ப அவரின் உடல் ராமச்சந்திரா மருத்துவக் கல்லூரிக்கு ஆய்வுக்காக அளிக்கப்படும் என்று அவருடைய மகன் பி. ஸ்ரீனிவாசன் தெரிவித்திருக்கின்றார்.